வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள், அத்தியாயம் 15. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. 1948 ஜனவரி 30 டெல்லியில் பிரார்த்தனை கூட்டத்துக்கு போகும்போது காந்தி மகான் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரேடியோவில் அஞ்சல் செய்து கொண்டிருந்த திருவையாறு தியாகராஜர் உற்சவ நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு இந்த பேரிடி போன்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. அன்று டெல்லியில் சூரியன் அஸ்தமிக்கும் போது சூழ்ந்த இருள் அதன்பின் பல நாள் வரை பாரத நாட்டில் நீடித்தது. செய்தி அறிந்தபோது ராஜாராமன் மூர்ச்சியாகிவிட்டான். அன்று காலையில்தான் ஊரிலிருந்து திரும்பி வந்திருந்த பிரகதீஸ்வரன் ராஜாராமனை மூர்ச்சை தெளிவித்து ஆசுவாசப்படுத்தினார். ஓடையில் போய் மகாத்மாவுக்காக முழுகி எழுந்தார்கள் இருவரும். மறுநாள் காலை பிரகதீஸ்வரன் தேசப்பிதாவை தன் சொந்த பிதாவாக அங்கீகரித்து கொண்டு அத்தனை காலம் வைத்திருந்த பாசத்தின் அடையாளமாக மகாத்மாவுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் வாரி இறைத்தார். தண்ணீரால் அவர் செய்த அந்த தர்ப்பணத்தை செய்தார் என்பதை விட கண்ணீரால் செய்தார் என்பதே பொருத்தமாயிருக்கும். ராஜாராமனும் தாய் தந்தைக்கே செய்தறியாத தர்ப்பணத்தை மகாத்மாவுக்காக செய்தான். முத்திரழப்பனும் குருசாமியும் தலையை மொட்டையடித்து கொண்டார்கள். தொடர்ந்து ஆசிரமத்தில் காலையும் மாலையும் பிரார்த்தனைகளும் பஜனைகளும் நடந்தன. வைஷ்ணவ ஜனத்துவமும் ரகுபதி ராகவ பாடலும் இடைவிடாமல் பல நாட்கள் ஒழித்து கொண்டிருந்தன. தேசம் நிலைகலங்கி போயிருந்தது. ஆன்ம பலத்தினாலும் தூய யோகியின் எளிமை கோலத்தாலும் பாரத சுதந்திர யுத்தத்துக்கு வழிகாட்டிய தந்தையின் மறைவு பல கோடி மக்களின் கண்களில் நீரை பெருக்கியது. மகாத்மாவின் வாழ்நாளில் அவர் உயிரோடு இருக்கும்போது பணியின் காரணமாகவும் தன்னடக்கத்தின் காரணமாகவும் செய்ய தயங்கியிருந்த ஒரு காரியத்தை இப்போது ராஜாராமன் மனப்பூர்வமான பிரியத்தோடு செய்து கொண்டான். முன்பு ஹரிஜன நிதிக்காக மகாத்மா மதுரை வந்திருந்த போது TSS ராஜன் தன்னை கூப்பிட்டபடி காந்திராமன் என்றே தன் பெயரை மாற்றிக்கொண்டு கெசட்டுக்கும் அறிவித்து விட்டான் அவன். TSS ராஜன் என்று அன்று வாய் தடுமாறி அப்படி அழைத்த போது இப்படியே பெயர் வச்சுக்கையேன் என்று அருகில் இருந்த வைத்தியநாதையர் செய்த ஆசிர்வாதமே இன்று பலித்ததாக கருதினான் அவன். காந்தியோடு இந்தியாவில் ஒரு மாபெரும் சகாப்தம் முடிந்துவிட்டதாக தோன்றியது அவனுக்கு. தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சட்டசபையிலோ பார்லிமெண்டிலோ அவன் பணிய புரிய வேண்டும் என்றும் பின்னாளில் சக தலைவர்களும் தேசபக்தர்களும் அவனை எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். அவன் தீர்மானமாக மறுத்துவிட்டான். ஆசிரம பணியே அவன் பணியாகியது. எல்லோருமே பதவிகளிலும் நாற்காலிகளிலும் போய் அமர்ந்துவிட்டால் மகாத்மாவின் பணிகளை தொடர முடியாது. 18 வருஷ காலத்துக்கும் மேலாக இந்த மகாவிரதத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். பயன் கிடைத்துவிட்டது. கட்சி பூசல்களிலும் நாற்காலியை பிடிக்கும் பரபரப்பிலும் நமது விரதம் பங்கப்பட்டு போய்விடக் கூடாது என்றுதான் பயப்படுகிறேன் நான். சுதந்திரம் பெறுவதற்கு முன் நம் எல்லோருடைய அடைய வேண்டிய லட்சியம் சுதந்திரம் என்ற ஒன்றாக மட்டுமே இருந்தது. சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று திலகர் கொடுத்த குரலையே நம் எல்லோருடைய இதயங்களும் எதிரொலித்தன. அடைய வேண்டியதை அடைந்த பின் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கும் எல்லைக்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம். நோக்கங்களுக்காக போராடும் போது இருந்த ஒற்றுமை பிரயோஜனங்களுக்காக நெருங்கும் போது இருக்குமா என்பது போக போகத்தான் தெரியும். நாட்டுக்கு நான் எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த ஆசிரமத்தின் மூலம் தாராளமாக செய்வேன். பதவிகள் ஒருவேளை சேவை செய்வதில் எனக்குள்ள வினயத்தையும் தாகத்தையும் போக்கினாலும் போக்கிவிடலாம். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றான் அவன். பிரகதீஸ்வரனும் அதே மனநிலையில்தான் இருந்தார். 1948 கடைசியில் நடந்த தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராமையாவுக்கும் புருஷோத்தமதாஸ் தண்டனுக்கும் போட்டி கடுமையாக இருந்தது. தாண்டன் தோற்றார், பட்டாபி ஜெயித்தார். பிரகதீஸ்வரனும் அவனும் அந்த காங்கிரசுக்கு போகவில்லை. அடுத்த ஆண்டு சென்னையில் குமாரசாமி ராஜாவின் மந்திரி சபை ஏற்பட்டது. இந்தியா முழுமைக்குமான குடியரசு நாடாகிய 1950 செப்டம்பர் 3 நாசிக்கில் கூடிய காங்கிரசின் பிரகதீஷன் உடல் நலம் குன்றியதால் புதுக்கோட்டைக்கு போய் குடும்பத்தோடு தங்கிவிட்டார். உள்ளூர் பிரமுகர்களும் சக தலைவர்களும் வற்புறுத்தியதால் ராஜாராமன் தட்ட முடியாமல் நாசிக் காங்கிரஸுக்கு போய் வந்தான். நாசிக் காங்கிரஸில் தாண்டன், கிருபளானி, சங்கர் ராவ் தேவ் ஆகிய மூவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார்கள். போட்டியிடுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக கட்சியில் உட்பிளவுகளும் அதிகமாக தொடங்குவதாகவே உணர்ந்தான் அவன். அந்த காங்கிரஸில் தாண்டன் வெற்றி பெற்றார். ஜவஹர்லால் நேருவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் கட்சிக்கும் மந்திரி சபைக்கும் ஒற்றுமையின்றி முரண்பாடுகள் வருமோ என எல்லோரும் வருந்தினார்கள். நாசிக் காங்கிரஸ் முடிந்து அவன் திரும்பிய போது மற்றவர்களோடு மதுரை போகாமல் புதுக்கோட்டை போய் பிரகதீஸ்வரனை பார்க்க கருதி திருச்சியிலேயே இறங்கினான் அவன். திரும்பும்போது அப்படி வந்து திரும்புவதாக முன்பே அவருக்கு எழுதியிருந்தான். ரயிலிலிருந்து திருச்சியில் இறங்கியதுமே பேரிடி போல் அந்த செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. பிரகதீஸ்வரன் காலமாகிவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்ட போது அந்த செய்தியை அவனால் நம்ப முடியவில்லை. இது தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியாயிருந்தது அவனுக்கு. அரசியலில் தன் ஆத்மார்த்தமான குருவையும் நண்பரையும் சேர்த்து ஒரே சமயத்தில் இழந்து விட்டது போல் வேதனையை உணர்ந்து தவித்தது அவன் உள்ளம். அவன் புதுக்கோட்டைக்கு விரைந்தான். அந்த குடும்பத்தினருக்கு பிரகதீஸ்வரரின் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியாயிருந்தது. மங்களமான தோற்றத்தையுடைய பிரகதீஸ்வரனின் மனைவியை சுமங்கலி கோலத்தில் பார்த்து பார்த்து பழகியிருந்த அவன் கண்கள் இந்த புதிய கோலத்தை பார்த்து அதை ஏற்க முடியாமல் தயங்கின. பிரகதீஸ்வரனின் மனைவி வகையில் தமையன்மார்கள் தம்பிமார்கள் வசதியானவர்களாக இருந்ததால் அந்த குடும்பம் எதிர்காலத்தை மானமாக கழிப்பதில் சிரமப்படாது என்று தோன்றியது. உடன் பிறந்தவர்கள் அனைவருமே அந்த அம்மாளுக்கு ஆறுதலாக அப்போது புதுக்கோட்டையில் வந்து தங்கியிருந்தார்கள். ராஜாராமனை பார்த்ததுமே மாமி பொறுக்க முடியாமல் அழுது விட்டாள். அவள் மதுரத்துக்காக மதுரையில் வந்து துணை இருந்ததையெல்லாம் நினைத்தான் அவன். உன் மேலே கொள்ளை பிரியம் அவருக்கு. சதா ராஜா ராஜான்னு உன்னை பற்றியே சொல்லின்றிருப்பார். நீ நாசிக்கிலிருந்து திரும்பி வரபோது இங்கே வரேன்னு மதுரையிலிருந்து புறப்படுறப்பவே கடதாசி போட்டிருந்த. நீ திரும்பி வரபோது உடம்பு சரியாயிடும், உன்னோடவே மதுரை வரலாம்னு இருந்தார். ராஜாராமன் மாமிக்கு ஆறுதல் கூறிவிட்டு தன் மனதுக்கு அப்படி ஆறுதல் கூறிக்கொள்ள முடியாமல் கண்ணீர் விட்டான். எனக்குத்தான் மாமா இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாமி, வலதுகை உடைஞ்ச மாதிரி தான் இனிமே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேலே பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது அவனுக்கு. கடிதம் போட்டு ஆசிரமத்திலிருந்து குருசாமியையும் முத்திரிழப்பனையும் புதுக்கோட்டைக்கு வரவழைத்தான் அவன். புதுக்கோட்டையில் பிரகதீஸ்வரனுடைய காரியங்கள் முடிகிற வரை இருந்துவிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பிய பின்பு துக்கமும் தனிமையும் வாட்டவே ராஜாராமனுக்கு ஆசிரமத்தில் இருப்பு கொள்ளாமல் உடம்பும் மனமும் தவித்து பறந்தன. பிரகதீஸ்வரனைப் போல் உலக அனுபவமும் முதுமையும் சாந்த குணமும் உள்ள ஒருவர் இல்லாமல் அந்த ஆசிரமத்தை நடத்துவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது போக போக அவனுக்கு தெரிந்தது. அவனுக்கு சிரமமே கொடுக்காமல் எல்லா நிர்வாக பொறுப்பையும் கஷ்டங்களையும் இதுவரை அவர் தாங்கிக் கொண்டிருந்தார். இப்போது எல்லா பொறுப்பையும் அவனே தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. நெருங்கியவர்களும் வேண்டியவர்களும் ஆத்மார்த்தமானவர்களும் ஒவ்வொருவராக போய்க் கொண்டிருந்தார்கள். உலகில் தான் மட்டுமே தனியே நிற்பது போன்ற வேதனையை சில வேளைகளில் உணர்ந்து தனிமையில் கண்ணீர் விட்டான் அவன். ரத்தனவேல் பத்தர் போய்விட்டார். சிரித்து கொண்டே பெண்ணை காப்பாற்ற சொல்லி வேண்டிய மதுரத்தின் தாய் போய்விட்டார். மதுரமும் போய்விட்டாள். அவளை போன்ற பல்லாயிரம் இளைஞர்களை இந்த தேசபக்தி என்ற மகாவிரதத்துக்கு அழைத்த மகாத்மாவும் போய்விட்டார். வேலூர் சிறையில் அறிமுகமான நாளிலிருந்து குருவாகவும் நண்பராகவும் உடனிருந்து உதவிய பிரகதீஸ்வரன் போய்விட்டார். மனித ஜாதியே அழிந்த பின் மீதமுள்ள மயான பூமியில் தனியே இருப்பது போல் இருந்தது அவனுக்கு. துயரத்தை மறக்கவும் தன்மேல் அன்பு செலுத்தியவர்களின் பிரியத்தை எல்லாம் பகிர்ந்து தான் பிறர் மேல் அன்பு செலுத்தவும் சுயநலமற்ற சேவைகளை செய்யும் ஒரு புதிய காலத்து தவமுனிவனாக மாறினான் அவன். பாரத நாடு பரிபூர்ண குடியரசாக உருப்பெற்றதன் பின் நாட்டில் ஒவ்வொன்றாக வருடங்கள் நகர்ந்தன. நாட்டின் தேர்தல்களும் புதிய புதிய மந்திரி சபைகளும் மாறி மாறி வந்தன. சுதந்திரத்துக்காக போராடிய இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம்தான் இருந்தது, ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது. நாட்டுக்கு வந்த சுதந்திரம் அரசியலில் சிந்திக்கும் உரிமையையும் கருத்து வேறுபடும் உரிமையையும் அளித்தது. அகில இந்திய ரீதியிலும் ராஜ்யங்களிலும் பல்வேறு கட்சிகள் தோன்றின. பல்வேறு தலைவர்கள் வந்தார்கள். பல்வேறு லட்சியங்களை கூறினார்கள். கொள்கைகளை உபதேசித்தார்கள். ஆன்ம பலத்தில் நம்பிக்கையுள்ள மகாத்மாவை போன்ற அரசியல் சத்தியாகிரகி ஒருவரை மட்டும் மீண்டும் பார்க்கவே முடியாமல் இருந்தது. அணைக்கட்டுகளும் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளும் உருவாகின. பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பெருகின. மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிந்தன. ஒவ்வொரு பிரதேச மொழியும் வளர வாய்ப்பளிக்கும் நல்லெண்ணத்தோடு இது செய்யப்பட்டது. பரிபூர்ணமாக குடியரசு அந்தஸ்து பெற்றுவிட்ட இந்தியாவில் வெளிநாட்டு உறவு பிரச்சினையில் காஷ்மீரும் உள்நாட்டு உறவு நிலைகளில் மொழியும் நிரந்தரமான தடைகளாக நின்றன. செப்பு மொழி 18 இருந்தாலும் சிந்தனை ஒன்றே என்று பல ஆண்டுகளுக்கு முன் பாரதி பாடி வைத்த ஒற்றுமை மெல்ல மெல்ல போய் எத்தனை மொழிகள் உண்டோ அத்தனைக்கும் அதிகமான வேற்றுமைகளும் வெறுப்புகளும் பிடிவாதங்களும் பெருகின. 1959 காந்திராமன் தலைமையில் ரூரல் எஜுகேஷன் ஸ்டடி மிஷன் ஒன்றை இந்திய அரசாங்கம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருந்தது. இந்த பிரயாணத்தின் போது காந்திராமன் மிகவும் உற்சாகமாயிருந்தார். வெளிநாடுகளின் பொருளாதார வளர்ச்சியையும் விஞ்ஞான வேகத்தையும் பார்க்க பார்க்க இந்தியா இப்படி வளர்வது என்றைக்கு என்னும் நியாயமான கவலை அவர் மனத்தில் பிறந்தது. சுவிட்சர்லாந்திலும் ஜெனீவாவிலும் இருந்தபோது மகாத்மா ரோமன் ரோலந்தை சந்தித்து பழைய நிகழ்ச்சிகளை அங்குள்ள சில முதியவர்கள் தம்மிடம் சொல்ல கேட்டு மனம் நெகிழ்ந்தார் அவர். அந்த பிரயாணம் முடிந்து திரும்பியதும் தில்லியில் ஒரு மாதம் தங்கி எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசினார் அவர். நாட்டுப்புறங்களில் கல்வி வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் செய்ய வேண்டிய உடனடியான காரியங்கள் பற்றி 150 பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்றை அவர் கல்வி மந்திரியிடம் சமர்ப்பித்தார். சென்னையிலும் மதுரையிலும் அவருக்கு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டை பற்றிய தன் எதிர்கால கவலைகளை அவர் அந்த வரவேற்புகளில் மனம் திறந்து பேசினார். மகாத்மாவுக்கு பின்பு ஆன்ம பலத்திலும் சத்தியத்திலும் தொண்டு செய்வதிலும் கவலையுள்ள ஒரே பெரியவராக ஆச்சாரிய வினோபா பாவே ஒருவர் மட்டுமே மீதமிருப்பதாக அந்த சொற்பொழிவின் போது அவர் குறிப்பிட்டார். ஆன்மாவினால் வாழ முயலும் பரம்பரை போய்விட்டதோ என்று காந்திராமனை போன்றவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் வினோபா பாவேயின் சர்வோதய தத்துவங்களும் பூமிதான இயக்கமும் அவர் மனதை பெரிதும் மகிழச் செய்தன. தேசிய மகாவிரதங்களை செய்யும் முனிவர்களின் கடைசி குழந்தாக வினோபா பாவே அவருக்கு காட்சியளித்தார். காந்திராமன் மீண்டும் 1961 ஆண்டின் தொடக்கத்தில் காந்திய சொற்பொழிவுகள் செய்யவும் நல்லெண்ணங்களை பரப்பவும் இலங்கையிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் பர்மாவிலும் ஆஸ்திரேலியாவிலுமாக 3 மாத காலம் சுற்றுப்பயணம் செய்ய நேர்ந்தது. அந்த சுற்றுப்பிரயாணம் முடிந்ததும் சில மாதங்களில் அவருடைய 60 ஆண்டு நிறைவு விழா வந்து சேர்ந்தது. நாடு இருந்த நிலையில் விழாக்கள் கொண்டாடும் மனநிலையிலோ மாலைகள் அணிந்து கொள்ளும் உற்சாகத்திலோ அவர் இல்லை. எவ்வளவோ மறுத்தும் கேளாமல் நண்பர்களும் அவரால் படித்து முன்னுக்கு வந்தவர்களும் தேசபக்தர்களும் சென்னையில் அந்த விழாவை பிரமாதமாக நடத்திவிட்டார்கள். அடுத்த மாதமே ஆசிரமத்துக்கு திரும்பியதும் தம்மோடு ஆரம்பம் முதல் இருந்து ஆசிரமத்துக்கு பணிபுரியும் முத்திருளப்பனையும் குருசாமியையும் பாராட்டி அவர் ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவில் தங்களை பாராட்டி அவர் மனம் விட்டு பேசிய பேச்சினால் முத்திருளப்பனும் குருசாமியும் மனம் நெகிழ்ந்து உருகினார்கள். ஆசிரமத்தின் ஒரு பிரேயர் ஹாலுக்கு பிரகதீஸ்வரனின் பெயரை வைத்து பிரகதீஸ்வரன் ஹால் என்று கூப்பிட செய்திருந்தார் அவர். மதுரத்தின் நினைவையோ தன் இதயத்துக்கு மட்டுமே சொந்தமான அந்தரங்கமாக வைத்து கொண்டு விட்டார். அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் நீண்ட நாட்களாக எழுதி வந்த மை கண்ட்ரி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்ற புத்தகத்தின் 2 பாகங்களும் வெளியிடப்பட்டன. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலருடைய பாராட்டுகளை பெற்றது அந்த நூல். மிகவும் பயன்படத்தக்க நூலை பயன்பட வேண்டிய சமயத்தில் நாட்டுக்கு அளித்திருக்கிறீர்கள் என்று ஜவஹர்லால் நேரு அதை படித்துவிட்டு எழுதியிருந்தார். காந்திராமன் அந்த பாராட்டில் உள்ளம் குளிர்ந்தார். அந்த புத்தகத்தில் இந்தியாவில் 2 சகாப்தங்கள் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. சர்தார் பட்டேலின் மறைவு வரை உள்ள காலம் அந்த நூலில் கூறப்பட்டிருந்தது. சத்திய சேவாசிரமத்தின் கடந்த காலத்தைச் சேர்ந்த வருடங்களில் எத்தனையோ பேர் படித்து வெளியேறி சமூகத்தில் கலந்து விட்டார்கள். காந்திராமன் அந்த ஆசிரமத்தில் பல எளிய திருமணங்களையும் நடத்தி வைத்தார். அவற்றில் சில மனம் விரும்பி செய்து கொண்ட அன்பின் அடிப்படையை கொண்ட கலப்பு மனங்கள் பலருக்கு வாழ்க்கை வழியாகாட்டியாக அமையும். நட்பினரும் பழகியவர்களும் அன்பர்களும் அவரை சூழ்ந்திருந்த காலங்களில் சொந்த மனத்தின் துயரங்களை அவர் மறக்க முடிந்தது. வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்ட எத்தனையோ திறமையுள்ள இளைஞர்களுக்கு அவரால் வேலை கிடைத்தன. இளமையில் வழிதவறிய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருந்தவும் வாழவும் வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய சாந்தமயமான புன்சிரிப்பிலேயே திருந்தியவர்கள் பலர், பேசி கேட்டு திருந்தியவர்கள் பலர், கூட இருந்து ஆசிரம வாழ்வில் பழகி பழகி பண்பட்டவர்கள் சிலர். சத்திய சேவாசிரமத்தை எப்படி ஆக்க வேண்டுமென்று ஒரு காலத்தில் அவரும் பிரகதீஸ்வரனும் கனவு கண்டார்களோ, அந்த கனவு இன்று நனவாகிவிட்டது. அவர் அந்த கனவு நனவாகியதை இருந்து பார்த்து கொண்டிருந்தார். பிரகதீஸ்வரனுக்குத்தான் பாவம், இதை இருந்து பார்த்த கொடுத்து வைக்கவில்லை. நாட்டின் அடுத்த பேரதிர்ச்சியாக ஜவஹர்லால் நேருவின் மரணம் நேர்ந்தது. அன்று தன் டைரியில் கீழ்கண்டவாறு எழுதினார் அவர். தேசத்தின் ரோஜா கனவு அழிந்து விட்டது. ரோஜா இதழ்களை திறந்து பேசிய வாய் இனி பேசாது. ரோஜா பூ கைகள் இனி பணிபுரியா. எனக்கு பின் என் மொழியை நேரு பேசுவார் என்று யாரை பற்றி பெருமையாக மகாத்மா சொல்லிவிட்டு போயிருந்தாரோ, அந்த இனிய வாரிசும் பாரத நாட்டில் இன்று மறைந்து விட்டது. ஜவஹர்லால் நேருவுக்கு பின் வலிமை வாய்ந்த தலைமை, தேசம் முழுவதும் செவிசாய்க்கும் ஒரு தலைமை இல்லாமல் போய்விட்டது. லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். நாடு முழுவதும் மொழி கிளர்ச்சி தீயாய் பரவியது. அவசரப்பட வேண்டாததற்கு அவசரப்பட்டு கலகத்தை வாங்கி காட்டிக்கொள்ள நேர்ந்தது. தேசிய ஒருமைப்பாடு மொழி பிரச்சனையால் சின்னாபின்னமாகிவிடும் போல் இருந்தது. வடக்கும் தெற்கும் இணைந்த மனப்பான்மையோடு இருக்க பாடுபடும் நியாயமான செல்வாக்குள்ள தலைமை இல்லை. பஞ்சசீலக்கரம் நீட்டிய இந்தியாவின் காலை வாரி விட்டு விட்டிருந்தது சீனா. போராட்டங்களின் முறை மாறியது. சுதந்திரத்துக்கு முன்பு சத்தியாகிரகமும் தியாக உணர்வும் பிறரை மனங்கனிய வைப்பதற்காக தன்னை துன்புறுத்தி கொள்ளுதலும் அடங்கிய சாத்வீக போர் முறை இருந்தது. படிப்படியாக தியாக மனப்பான்மை குறைந்து வேண்டியதை துன்புறுத்தி பெறலாம் என்ற அசுர மனப்பான்மை சில பகுதிகளில் வந்துவிட்டது. ஒரு சத்தியாகிரகிக்கு தன்னை கொன்று கொள்ளும் பலம் வேண்டுமென்றார் மகாத்மா. தேவையை அடைய பிறரை கொள்ளலாம் என்று நினைக்கும் அளவுக்கு மாறியிருந்தது நாடு. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் தன் சுய நன்மைகளை மட்டுமே பற்றி விழுந்தது. வடக்கே உள்ளவர்களின் அவசர மனப்பான்மையால் எல்லாம் குழப்பமாகிவிட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பும் தொடர்ந்து தாஷ்கண்ட் சந்திப்பும் நேர்ந்தது. ஆக்கிரமிப்பு வேளையில் மட்டும் மொழி பேதம் மாநில பேதங்களை மறந்து அபூர்வமாகவும் அவசரமாகவும் நாட்டில் ஒரு ஒற்றுமை உணர்வு தென்பட்டது. தாஷ்கண்டில் எதிர்பாராத விதமாக சாஸ்திரி மறைந்தார். நேருவின் மறைவை ஈடு செய்வது போல் வந்த தைரியசாலியும் மறையவே இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் பெரியவர்கள். காந்திராமன் மீண்டும் கலக்கமடைந்தார். மெல்ல மெல்ல நாட்டில் ஒரு அமைதியின்மை உருவாயிற்று. 60 வருஷங்களுக்கும் மேலாக கட்டி காத்து வளர்த்த தேசிய மகாவிரதம் 20 வருஷங்களில் படிப்படியாக பலவீனமடைந்தது. 100 மகான்களின் எண்ணற்ற தியாகங்களை அஸ்திவாரம் போட்டு கட்டிய சுதந்திர மாளிகையில் தூசுகள் அடைய தொடங்கியிருந்தன. அன்பும் கருணையும் சத்தியமும் ஆகிய சிறந்த மொழிகளின் பொருளை உணர்ந்த நாட்டில் பேசும் மொழிகளால் வேறுபாடுகள் பிறந்துவிட்டன. அரசியல்வாதிகளிடையே தியாக மனப்பான்மை போய்விட்டது. தேர்தலில் ஜெயிப்பதும் ஜெயித்தவுடன் உடனே அடுத்த தேர்தலில் ஜெயிக்கும் வழிவகைகளை யோசிப்பதுமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் வறுமையை பசியை அறியாமையை ஜெயிக்க வேண்டும் என்று சுதந்திரம் பெருமுன் இருந்த தாகம் சுதந்திரம் பெற்ற பின் தேர்தலில் ஜெயிக்கும் வெறும் ஆசையாக மட்டுமே வந்து மீண்டது. பணம் உள்ளவர்களே தேர்தலில் நிற்க முடியும் என்று ஆயிற்று. சத்திய சேவா ஆசிரமத்தின் ஒரு மூலையிலிருந்து செய்தித்தாள்களில் நாட்டு நடப்புகளை படிக்கும் போதெல்லாம் கண்ணீர் வடித்தார் காந்திராமன். ஒரு நிச்சயமான நல்ல காரியம் அல்லது பொது காரியம் தேர்தலில் ஜெயிக்க இடையூறாக இருக்கும் என்றால் அதை செய்ய தயங்குவதும், ஒரு நிச்சயமான கெட்ட காரியம் அல்லது பொது நன்மைக்கு இடையூறான காரியம் தேர்தலில் ஜெயிக்க உதவியாக இருக்கும் என்றால் அதை உடனே செய்து விடுவதுமாக மாறியது அரசியல். சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த ஆத்ம பலமும் சத்திய வேட்கையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் எங்கே போயின என்றே தெரியவில்லை. பல வருடங்களுக்கு முன் பிரகதீஸ்வரம் தன்னிடம் கூடிய ஒரு கருத்தை இப்போது மிகவும் கவலையோடு நினைவு கூர்ந்தார் காந்திராமன். காந்தி மகானை போல் ஆத்ம பலத்தை நம்பி செயலில் இறங்குகிறவர்களும் இல்லாமல் போய் சுபாஷ் சந்திர போஸை போல் மன வலிமையையும் உடல் வலிமையையும் நம்பி செயலில் இறங்குகிறவர்களும் இல்லாமல் போய்விட்டால் நாளைய இந்தியாவை என்னால் நினைக்கவே முடியவில்லை. அன்று என்றோ அவர் கூறிய வார்த்தைகள் இன்றைய நிலைமைக்கு தீர்க்க தரிசனம் போல் அமைந்திருந்தன. ஆத்ம பலமும் வீரமும் ஒருபுறம் இருக்கட்டும், காந்தியோடும் சுபாஷ் போஸோடும் அந்த தலைமுறை போய்விட்டதென்றே வைத்துக் கொள்வோம். வாக்கு நாணயமும் சத்தியத்தில் பற்றுமுள்ள ஒரு அரசியல்வாதியையாவது இங்கே சந்திக்க முடியாமல் இருக்கிறதே. மாணவர்களை கட்சி அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாது என்று காந்தி சொன்னார். இன்று ஒவ்வொரு கட்சியும் மீன்களுக்கு வலை வீசுவது போல் கல்வி கடலிலிருந்து அரசியல் கரைக்கு வலை வீசி மாணவர்களை இழுக்கின்றன. படிப்பு கெடுகிறது, ஏழை பெற்றோர்கள் கவலை அடைகிறார்கள், கட்டுப்பாடு எல்லா திசையிலும் குலைகிறது, மூத்தவர்களை மதிப்பதில்லை. காரண காரியத்தோடு நிதானமாக விவாதிக்கவோ சிந்திக்கவோ பொறுமை இல்லை. வெள்ளத்தில் மிதப்பது போல் தவிக்கிறார்கள். எங்கும் எல்லோரும் சந்தர்ப்பவாதிகளும் தேச துரோகிகளும் சமூக விரோதிகளும் எங்கே எந்த குழப்பம் நடந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள காத்திருக்கிறார்கள். பொது காரியங்களில் சிரத்தை குறைந்து விட்டது. காந்திராமன் மிகவும் மனம் நொந்து போயிருந்தார். மை கண்ட்ரி பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் புத்தகத்தின் மூன்றாவது பாகம் வெளியாயிற்று. 1967 பொது தேர்தல் வரை உள்ள நிலைமைகளும் பிறவும் புத்தகத்தில் அடங்கியிருந்தன. 1000 சதுர மைல்களை சீனாவுக்கு பறிகொடுத்திருக்கும் துயரத்தை பற்றி மனம் நெகிழ எழுதியிருந்தார் நூலில். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கட்சி மாறும் கயமை கண்டிக்கப்பட்டிருந்தது. படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் கட்சி மாறுவது நாட்டின் ஜனநாயகத்துக்கு இழைக்கும் அவமானமாகும் என்று அந்த நூலில் அவர் மிகவும் வருந்தியிருந்தார். 1967 பிறகு நாட்டின் பல மாநிலங்களில் கூட்டு அரசாங்கங்களும் மாறி மாறி மந்திரிசபை கவிழ்தலும் தினம் ஒரு கட்சி மாறுதலும் மாணவர்கள் போராட்டமும் தொழில் அமைதியின்மையும் நிலவின. பலவீனமான நாட்டு தலைமை எல்லாவற்றையும் தீர்க்க வழியின்றி தவித்தது. இறைவா, மகத்தான ஒரு சகாப்தத்தை பார்த்து விட்டேன். கவலைகளை தரும் ஒரு காலம் எதிரே தெரிகிறது. மகாத்மாவின் கண்கள் எந்த இந்தியாவை பார்த்தால் இரத்த கண்ணீர் சிந்துமோ அந்த இந்தியாவை நான் இருந்து பார்க்க நேரிட்டு விடாமல் என்னை அழைத்து கொண்டு விடு என்று சதா காலமும் இறைவனை பிரார்த்திப்பது அவர் வழக்கமாயிருந்தது. அடிக்கடி நெஞ்சு வலியாலும் இரத்த கொதிப்பாலும் அவஸ்தைப்பட்டார் அவர். நாடும் தலைவர்களும் இளம் தலைமுறையும் அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை பற்றி கவலைப்படாத வேகத்தில் எங்கோ போய்க் கொண்டிருந்தாலும் அவர் நாட்டை பற்றியும் தலைவர்களை பற்றியும் இளம் தலைமுறையை பற்றியுமே கவலைப்பட்டு சிந்தித்தார். அறிக்கைகள் விட்டார், பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதினார். ஆத்மாவினால் வாழ்ந்தவர்களின் நிதானமான தலைமுறை மெல்ல மெல்ல மறைவதையும் மனத்தினால் உடம்பினால் வளரும் தலைமுறை பரபரப்பாக எதிரே எழுவதையும் கண்டு நெஞ்சு துடித்தார் அவர். எங்கெங்கோ ரயில்கள் கவிழ்க்கப்படுதலும் பஸ்கள் எரிக்கப்படுதலுமாக பத்திரிகைகளில் படித்த ஒவ்வொரு செய்தியும் அவரை தளர்த்தி ஒடுங்க செய்தன. அன்பும் கருணையும் சத்தியமும் சுவீஷமும் நிறைந்த இந்தியாவை அவர் கண்கள் தேடின. உதாசீனமும் வெறுப்பும் குரோதமும் மனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்காத வெறும் தேர்தல் வேட்டையாடும் கட்சிகளும் நிறைந்த இந்தியாதான் எதிரே தெரிய தொடங்கியது. தேசத்தை எண்ணி பல இரவுகள் உறங்காமல் தவித்தார் அவர். பார்க்க வந்த பிரமுகர்களிடமெல்லாம் கவலைப்பட்டார். தம் வயதை ஒத்த சர்வோதய தலைவர்களுக்கு கடிதங்கள் எழுதினார். காந்தியமும் சகிப்புத்தன்மையும் இந்திய மண்ணில் மறைவது போல் தோன்றும் போது எங்கோ அது உயிர் பெறுவது புரிந்தது. ஆயுத பலத்தை சகிப்புத்தன்மையால் எதிர்கொண்ட செக்கோஸ்லாவாக்கியாவை ரஷ்யா ஆக்கிரமித்த செய்தி வெளியான தினத்தன்று அவர் தம் டைரியில் கீழ்வருமாறு எழுதினார். ஏ செக் நாடே, ஒரு காலத்தில் ஹிட்லர் உன் சுதந்திர நெஞ்சில் மிதித்தான். இன்றோ வியட்நாமில் மனிதத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டே 70,000 ரஷ்யர்கள் துப்பாக்கிகளோடு கனமான பூட்ஸ் கால்களால் அழுத்தமாக உன் சுதந்திர நெஞ்சை மிதித்து கொண்டு நிற்கிறார்கள். தற்காப்புக்கு அடுத்தவனை கொல்லும் சக்தி தேவையில்லை, தானே சாவதற்குரிய மன உறுதிதான் தேவை என்று எங்கள் மகாத்மா கூறிய உறுதி உனக்கு இன்று இருக்கிறது. நீ அறத்தினால் வெல்வாய், உன்னை எதிர்க்கும் மரமும் கொடுமைகளும் நிச்சயமாய் அழியும். இது பற்றி பத்திரிகைகளுக்கு அவர் ஒரு அறிக்கையும் விடுத்தார். மொழி விஷயத்தில் அவசர மனப்பான்மை காட்டாமல் தென்னிந்தியர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்குமாறு பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதமும், வன்முறைகளில் இறங்குவதை தவிர்க்குமாறு மாணவர்களை வேண்டி பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கையும் அனுப்பினார். அவரிடமிருந்து வெளி உலகுக்கு கிடைத்த கடைசி உரைகள் இவைதான். இதற்கு பின்பு அவர் அறிக்கைகள் விடவில்லை, பிரசங்கங்கள் செய்யவில்லை, அறிவுரைகள் கூறவில்லை. அன்று மதுரத்தின் சிரார்த்த தினம். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தினத்தன்று தவறாமல் நாகமங்கலம் போய் திரும்புவது அவர் வழக்கமாக இருந்திருக்கிறது. அன்றும் அதிகாலையிலேயே அவர் நாகமங்கலம் போயிருந்தார். பகல் முழுவதும் அங்கேயே இருந்துவிட்டு மாலையில் ஆசிரமம் திரும்பினார். திரும்பும்போது 20 வருஷங்களுக்கும் மேலாக தாங்கிய சோகம் திடீரென்று கணப்பது போல் ஓர் உணர்வு அவர் உள்ளே உந்தியது. ஆசிரமம் திரும்பியதும் மேஜையில் மீதம் இருந்த ஃபைல்களில் குறிப்பு எழுதி கையொப்பமிட்டார். ஆசிரம நிர்வாக வேலைகளுக்காக முத்திரிலப்படமிடமும் குருசாமியிடமும் சிறிது நேரம் பேசினார். காரியதரிசி நாராயணராவை கூப்பிட்டு பெண்டிங்காக இருந்த கடிதங்களுக்கு பதில் கூறி எழுதி கொள்ள செய்தார். அது முடிந்ததும் ஒரு அரை மணி நேரம் சர்க்காவில் நூறு நூற்றார். ஆசிரமத்து பையன் ஒருவன் அவரை பார்க்க வந்தான். அவனோடு 10 நிமிஷம் பேசி அனுப்பினார். நாகமங்கலம் போய்விட்டு வந்த நினைவுகளை டைரியில் எழுதினார். தூங்கும் முன் வழக்கமாக படிக்கும் கீதை பகுதியை படித்த போதும் படுக்கையை நோக்கி நடந்தபோதும் நெஞ்சு தாங்க முடியாமல் வலித்தது. மறுபடி திரும்பி போய் அரைக்கோடியில் ஒரு மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த வீணையை எடுத்து கண் பார்வையில் படும்படி படுக்கைக்கு அருகே கிடந்த பெஞ்சின் மேல் வைத்து கொண்டார். ஜன்னல் வழியே நிலா ஒளியில் மலைகளும் ஓடைக்கரையும் மரங்களும் அழகாகவும் நிசப்தமாகவும் அவரையே பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றின. ஓடை நீர் கலகலவென்று பாயும் ஜலதரங்க ஒளியாக தொலைவில் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. நிலா காலத்து முன்னிரவின் சௌந்தரியங்கள் அமைதியான அந்த ஆசிரமத்தை சுற்றிலும் சூழ்ந்திருந்தன. நிசப்தத்தின் அர்த்தமில்லாத சங்கீதம் போல் காற்று வீசி கொண்டிருந்தது. மேகங்கள் இல்லாத நீல நீர்க்குளம் போல் நிலாவை சுற்றிய ஆகாயம் கலங்கமற்று தெரிந்ததை ஜன்னல் வழியாக பார்த்தார் அவர். எங்கிருந்தோ தெளியலேது ராமா பக்தி மார்க்கமோ என்ற ஒரு குரல் மிருதுவாக அவர் செவிகளில் வந்து பூவிதழ்களாய் சொற்களை உதிப்பது போல் உணர்ந்தபொழுது அவருடைய நெஞ்சு மேலும் தாங்க முடியாமல் வலித்தது. நிலா காலத்து முன்னிரவின் சோபைகளும் ஆகாயத்தின் நீல நிற சௌபாக்கியங்களும் ஓடை நீரின் உருவமில்லாத பேச்சும் அனுராகத்தின் சுப சோபனங்களை உணர்த்தும் தென்றலும் எல்லாமே சங்கீதமாய் நிறைந்து தவிப்பது போல் மனத்துள் உணர்ந்தார் அவர். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த வீணையில் வளைகள் அணிந்த தந்த நிற கைகள் மெல்ல வந்து ஸ்வரஜதிகளையும் ராக தேவதைகளையும் மிருதுவாக தடவி கொடுப்பது போல் மீட்டின. அந்த ஒளிகள் அவருடைய ஆத்மாவை தொட்டு அழைத்தன. வீணைக்கும் அப்பால் மகாத்மாவின் படமும் சத்தியாகிரகம் என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய நியதி என்ற வாக்கியமும் மங்களாக தெரிந்தன. பார்வை மங்கிக் கொண்டே வந்தது. சரீரம் மெதுவாவது போல் லேசாயிருந்தது. செவிகளில் ஒழித்த ராகங்களிலும் கண்களில் மங்கிய மகாத்மாவின் படத்திலுமாக இதயம் மெல்ல மெல்ல கரைந்தது. எல்லையில்லாதது ஒரு காற்றிடை, நல் இருளென்றும் ஒளியென்றும் சொல்ல உணாதொரு மயக்கத்தே இளம் சோகக்குயில் ஒன்று இசைக்கிறது. அதன் சோகம் முழுதும் தெரியவில்லை, சுவடு முழுதும் புரிவதில்லை. தொல்லை பழங்கால முதலாய் என தேடி தவித்த குரல், சொல்லை குழைத்தாலும் குரல், ஒரு சோகம் முதிர்ந்து முதிர்ந்தூறி பல்லாயிரம் மூலிகள் தொடர்ந்து பாடி பசித்த குயிலின் குரல் என்று எப்போதோ தனிமையும் சோகமும் உந்தி பிறந்த அந்த கவிதை மெல்லிய துணியில் காதருகே கேட்கிறது. இப்போது உண்மையில் இந்த குரலின் துணியிலேயே ஒரு பசி தெரிகிறது. பல்லாயிரம் மூலிகள் பாடிய பசி தெரிகிறது. இருளும் ஒளியும் புரியாத மயக்கத்தில் அக்குரல் வருகிற இடத்துக்கு தேடி போக வேண்டும் போல் இருக்கிறது. போக தொடங்கிய பாதையோ முடிவில்லாததாயிருந்தது. எட்டாத தொலைவில் இருந்து கேட்கும் அந்த குரலின் பிறப்பிடம் வரை தேடிக்கொண்டு போகும்போதே அந்த அவசரத்தில் சரீரம் தவறி ஆன்மா நடந்து போக தொடங்குகிறது. ஆன்மாவின் யாத்திரை ஆரம்பமாகும் போதே கேட்கின்ற குரல் மிக மிக அருகில் வந்துவிட்டது போல் இருந்தது. இருளிலிருந்து ஒளிக்கு போவது புரிந்தது. துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு போவது தெரிந்து சோகமும் சுவடுகளும் புரிந்தன. தன்னை தேடும் குரல் எது என்றும் புரிந்தது தெரிந்தது. கடைசியாக தெரிந்த உருவமும் ஒழித்த ராகங்களும் அழித்த புன்னகையும் சாந்தமும் மட்டுமே முகத்தில் அப்படியே பதிந்தன. 10-15 நிமிஷங்களுக்கு பின் விளக்குகளை அணைப்பதற்காக நாராயணராவ் அங்கே வந்தபோது பெரியவர் இருளென்றும் ஒளியென்றும் புரியாத உலகிற்கு போயிருந்தார். இருளிலிருந்து ஒளியை அடைந்திருந்தார். அவர் ஒளியை அடைந்தபோது ஆசிரமம் இருண்டது, அழுதது, தவித்தது. பல நூறு குரல்கள் கதறின, கண்கள் நெகிழ்ந்தன. முத்திரளப்பன் தம்முடைய மூப்பையும் தளர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் அடிக்கடி உடனிருந்து பல விஷயங்களை கூறியதாலும் டைரிகளின் குறிப்புகள் ஓரளவு பெரியவரின் நினைவுகளையும் அவ்வப்போது கருதிய கருத்துக்களையும் அறிந்ததாலும் என்னால் முடிந்தவரை இந்த கதையை எழுதிவிட்டேன். எழுதி முடிந்ததும் நாராயணராவும் குருசாமியும் இதை படித்து பார்த்து சில திருத்தங்களை சொன்னார்கள். அந்த திருத்தங்களையும் செய்தாயிற்று. சத்திய சேவாசிரமத்தை அமைக்கும் போதும் பின்னாலும் பெரியவர் காந்திராமனுக்கும் பிரகதீஸ்வரனுக்கும் கெடுதல்கள் பல செய்த சிலரை பற்றி கதையில் எழுதியிருந்தேன். முத்திரலப்பன் அப்பகுதிகளை நீக்கிவிடுமாறு வேண்டினார். அவன் கருணையும் அன்புமே பெருக வாழ்ந்தவன். அவனுடைய கதையில் கெட்டவர்களை தூற்றுவதை கூட அவன் விரும்ப மாட்டான். தவிரவும் ஒரு சகாப்தத்தின் தியாகிகள் அனைவரும் அவர்கள் மகாவிரதத்தை அவர்களுக்கு அளித்த மகாத்மாவும் இந்த கதையில் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் வருகிற கதையில் சாந்தமும் சத்தியமுமே நிரம்பியிருக்கட்டும். பல இடங்களை ஒரு கதையாகவே சேர்த்தெடுத்து விட்டீர்கள். சில இடங்களில் மட்டும் அதற்கு விதிவிலக்காக கெட்டவர்களை பற்றிய உண்மைகளை சொல்வானேன். அதை விட்டுவிட்டாலும் இதன் சுவை குறையாது. இந்த கதைக்கு வில்லன்களே வேண்டாம். நான் அதற்கு ஒப்புக்கொண்டு அப்படியே செய்துவிட்டேன். காந்திராமனோடு பழகிய முத்துரலப்பன் காந்திராமனை விட வயது மூத்தவராயிருந்தும் அவரையே தமது உருவாக கருதினார். கண்களில் ஒளி மின்ன மின்ன அவரை பற்றி பேசினார். எங்களை இந்த நோன்பில் ஈடுபடுத்தியவனே அவன்தான். எத்தனையோ சோர்வான வேளைகளில் அவனுடைய புன்னகையே எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் இங்கு வந்து பழகிறீர்கள். வடக்கு சித்திரை வீதி திலகர் தேசிய வாசக சாலை மாடியில் ஒரே பாயில் படுத்த நாளிலிருந்து அவனோடு பழகியிருக்கேனா? அவனை போல் விசாலமான மனசு படைச்சவனை இனிமே எப்ப பார்க்க போறேன்னே தெரியல. நினைச்சதை சாதிச்சு முடிக்கிற மனோபலம் அவனுக்கு உண்டு. மதுரம் போனப்போ அந்த தின மனத்தையும் இழந்து தவிச்சான். பல விதத்தில் அவன் தேசபக்திக்கு அவள்தான் தூண்டுதல். அவளுடைய பிரியந்தான் அவனை பல சாதனைகளுக்கு தூண்டியதுன்னு சொல்லணும். ஜமீன் குடும்பத்தை நான் சொன்னதை கேட்டு ரொம்ப நல்லவங்களா மாற்றி எழுதியிருக்கீங்க. ஜமீன்தார் காலமானப்ப அந்த ஜமீன்தார்னி அம்மா சும்மா இருந்தாலும் வாரிசுங்க மாந்தோப்பு மதுரத்துக்கு பாத்தியதை ஆக்க முடியாதுன்னு மைனர் லிட்டிகேஷன்ஸ் கூட போட்டு வதச்சாங்க. கேட்கிறவங்க பேச்சை கேட்டு கொஞ்ச நாள் ஆட்டமா ஆடினாங்க. ஆசிரமத்துக்கு எத்தனையோ சோதனை வந்தது, அதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது. அத்தனைய மதுரம்னு ஒருத்தியோட பிரியத்துல மூழ்கி எழுந்துதான் காந்திராமன் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கும் சக்தி பெற்றான் என்பது கூட உலகத்துக்கு அதிகம் தெரியாது. காந்திராமனும் அவளுக்கு கடைசி வரை ஆத்மபூர்வமாகத்தான் நன்றி செலுத்தினான். போகட்டும், நீங்க இதை கதையா எழுதினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் தலைமுறையின் தேசபக்தர்கள் எல்லோருமே இந்த கதையிலே கதாபாத்திரங்களாக வர்றாங்க. ரெண்டு தலைமுறைகளை சந்திக்க வச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என்றார் முத்துரலப்பன். பெரியவருக்கு நான் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கேன். இதென்ன சாதாரணமான பிரதி உபகாரம் கூட இல்லை. நான் எழுதாவிட்டால் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற யாராவது இதை எழுதத்தான் செய்வாங்க. ஆனா இதை எழுதுற உரிமையை அவரே எனக்கு கொடுத்திருந்தார் என்பதற்காக நான் பெருமைப்படுறேன். கதையிலே கூட நான் மாணவ வாழ்விலிருந்து அவரை சந்தித்து பழக தொடங்கிய காலத்தையும் நான் ஒரு பத்திரிகையாளனாக வர அவர் ஊக்கமளித்து எனக்கு உதவியதையும் வேணும்னு எழுதிக்கல. நானே இதை எழுதினதுனால என்னை பத்தி சொல்லிக்க வேண்டாம்னு விட்டுட்டேன் என்று நான் முத்துரலப்பனுக்கு பதில் கூறினேன். அவர் தலைப்பை பற்றி பிரஸ்தாபித்தார். இந்த கதைக்கு நீங்க மகாவிரதம்னே பெயர் வச்சிருக்கணும். வச்சிருக்கலாம், ஆனா இதுல வர்றவங்க எல்லோரும் சரீர சக்தியையும் உடம்பின் தேவைகளையும் பெரிதாக மதிக்காமல் ஆத்ம பலத்தினாலே தேசத்துக்காக உழைக்கிறாங்க. அதனால இந்த பேரே பொருத்தமா இருக்கும்னு நினைச்சேனா என்று அவருக்கு சமாதானம் சொன்னேன். மதுரத்தை நினைச்சு இப்படி பேர் வச்சிங்களோன்னு தோன்றியது எனக்கு. அப்படியும் நான் நினைத்தது உண்டு. உங்கள் கருத்துப்படி பார்த்தாலும் அவ காந்திராமனுக்காக செய்த விரதத்தையே இதன் கதாபாத்திரங்கள் அனைவரின் விரதங்களுக்கும் மேலான விரதமாக நான் நினைக்கிறேன். நான் கூறியதை கேட்டு முத்துரலப்பன் புன்முறுவல் பூத்தார். ஆசிரமத்தில் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு புறப்படும் முன் மீண்டும் கடைசியாக பெரியவரின் அறைக்கு போய் அந்த வீணையையும் அவருடைய கட்டிலையும் பொருட்களையும் டைரிகளையும் பார்த்தேன். இணையற்ற சகாப்தத்தின் நினைவு சின்னங்களாக அவை தோன்றின. மறுபடியும் பாரத மாதாவின் முகத்தில் புன்முறுவல் பூக்க செய்ய இப்படி மகாவிரதங்களை நம்புகிறவர்கள் தோன்ற வேண்டும். பனி உருகி இமயம் அழிந்துவிடக்கூடாது, அழியவும் கூடாது, அழியவும் அழியாது. கங்கை பிறக்கும், பிறக்க வேண்டும். எந்த மண்ணில் இறங்கும் ஒவ்வொரு மழை துளியும் கங்கையாகிறதோ அந்த மகான்களின் தியாகங்கள் இந்த பாரத புண்ணிய பூமியில் உரமாயிருந்து எதிர்கால பயிர் என்ற சுவிசேஷத்தை வளர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அங்கிருந்து புறப்பட்டேன். நான் இந்த கதையை படிக்கும் வாசகர் நினைவிலும் அந்தரங்க சுத்தியோடு இதே பிரார்த்தனை ஏற்பட வேண்டும் என்று பரிபூர்ணமாக நான் ஆசைப்படுகிறேன். 4 மாதங்களுக்கு பின் இந்த கதையின் அச்சான முதற் பிரதியோடு மீண்டும் ஆசிரமத்திற்கு சென்றேன். ஆத்மாவின் ராகங்கள் முதற் பிரதியை பெரியவர் காந்திராமனின் அறையில் மதுரத்தின் அந்த வீணை அருகே கொண்டு போய் வைத்தாலே அதை அவரிடம் சமர்ப்பிப்பதாக எனக்குள் ஒரு பாவனை தோன்றியது. அவ்வாறு செய்ய விரும்பினேன். நான் அப்படியே செய்தபோது அந்த வீணையில் மௌனமாக உறைந்து கிடந்த ராகங்கள் எல்லாம் என் செவிகளில் கிளர்ந்து வந்து ஒழிப்பதாக நான் உணர்ந்தேன். வாசிக்கப்படாது எஞ்சிய ராகங்கள் பலவற்றை கேட்கும் புதுமையான அனுபவமாயிருந்தது அது. யாருடைய ஆத்மாவின் ராகங்கள் கதையில் சொல்லப்பட்டிருந்தனவோ அவளிடமும் அவரிடமுமே அந்த புத்தகத்தை சேர்த்து விட்ட திருப்தி அப்போது எனக்கு ஏற்பட்டது. ஆத்மாவின் ராகங்கள் உறைந்து கிடக்கும் அந்த வாத்தியத்தோடு புத்தகமும் சேர்ந்து தென்படுவதை என் விழிகள் நீண்ட நேரம் இமையாமல் பார்த்து கொண்டே இருந்தன. கண்களில் நீர் நெகிழ்ந்தது. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 15 நிறைவுற்றது. ஆத்மாவின் ராகங்கள் புத்தகம் நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் வி. அன்புமணி. நன்றி.